வாழ்வு என்பது பகிர்வாகும்.
பாடுங்க.
வாழ்வு என்பது பகிர்வாகும்.
ஞாயிறு சிந்தனை.
வாழ்ந்து சொன்னது இயேசுவாகும்.
வாழ்ந்து சொன்னது இயேசுவாகும்.
வாழ்வின் பகிர்வை வழியை கொண்டு வாழும் உலகு வளமையாகும்.
எனது அருமை அன்புள்ளங்களே, உலக புகழ்பெற்ற மனநல மருத்துவர் கால் மெனிஞ்சர் என்பவரை தேடி ஒரு செல்வந்தர் வந்தார். என்னதான் முயன்றாலும் தன்னால் மகிழ்வாக வாழ முடியவில்லை என்று அந்த செல்வந்தர் சொன்னபோது மருத்துவர் மெனிஞ்சர் அவரிடம், நீங்கள் சேர்த்து வைத்துள்ள செல்வத்தை கொண்டு என்ன செய்கின்றீர்கள் என்று கேட்டார். அந்த செல்வந்தர் ஒரு பெருமூச்சுடன், என்ன செய்வது, என் சொத்துக்களை பற்றி கவலைப்பட்டு கொண்டே இருப்பதை தவிர வேறு என்ன செய்ய முடியும் என்று அவரிடம் மறுபடியும் கேட்டார். இவ்விதம் கவலைப்படுவதில் நீங்கள் இன்பம் காண்கிறீர்களா என்று மருத்துவர் மெனிஞ்சர் கேட்டதும், இல்லவே இல்லை, ஆனால் அதே நேரம் என் சொத்தில் ஒரு சிறு பகுதியையும் பிறருக்கு தருவது என்று நினைத்தாலே நான் பயத்தில் உறைந்து போகின்றேன் என்று பதில் சொன்னார் செல்வந்தர். அப்போது மனநல மருத்துவர் கால் மெனிஞ்சர் மிக ஆழமான ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்தினார். தாராள மனதுடையவர்கள் மனநோய்க்கு உள்ளாவதில்லை என்பதுதான் அந்த எண்ணம். ஆம் அன்புள்ளங்களே, தாராள மனதுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நோயின்றி வாழ்வர். தன்னை சுற்றி செல்வத்தை குவித்து வைக்க வாழ்நாள் முழுவதும் உழைப்பவர்கள் நோய்களையும் கூடவே குவித்து வைக்கின்றனர். இது நாம் அனைவரும் அறிந்த உண்மை. இத்தகையோரில் ஒருவரை இந்த ஞாயிறு வழிபாட்டிற்கென வழங்கப்பட்டுள்ள நற்செய்தியில் நாம் சந்திக்கின்றோம். அவரை இறைவன் அறிவிலியே என்று அழைக்கின்றார். அன்பு இதயங்களே, லூக்கா நற்செய்தி 12 பிரிவில் இயேசு கூறியுள்ள அறிவற்ற செல்வன் உவமையை நாம் ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது, அங்கு இந்த செல்வன் தனக்குத்தானே பேசிக்கொண்ட ஒரு சில வார்த்தைகளில் ஐ, அதாவது நான் என்ற ஓரெழுத்து சொல்லை 6 முறையும், மை, அதாவது எனது என்ற ஈரெழுத்து சொல்லை 5 முறையும் பயன்படுத்தியுள்ளார் என்பதை காணலாம். தன் எதிர்காலத்தை பற்றி திட்டமிட்ட அவர் தன்னை தாண்டிய ஒரு உலகத்தை காண முடியாதவாறு பார்வையற்று போனார். தங்களை சுற்றி தன்னல கோட்டைகளை எழுப்பி அவற்றில் தேவைக்கு அதிகமாக செல்வங்களை குவிப்பவர்கள் நரகத்தை உருவாக்குகின்றனர். அந்த நரகத்தில் தங்களையே புதைத்துக் கொண்டு அதை விண்ணகம் என்றும் தவறாக கற்பனை செய்து வாழும் செல்வந்தர்கள் பாவம், பரிதாபத்திற்குரியவர்கள். அவர்களை அறிவிலிகள் என்று அழைப்பதற்கு பதில் வேறு எவ்விதம் நாம் அழைக்க முடியும்?
வாழ்வு என்பது பகிர்வாகும். வாழ்ந்து சொன்னது இயேசுவாகும். வாழ்வில் பகிர்வை வழியாய் கொண்டால் வாழும் உலகு வளமையாகும். வாழ்க என்றும் பகிர்வின் கொள்கையே.
அன்பு இதயங்களே, அறிவற்ற செல்வனை இந்த பொய்யான விண்ணகத்தில் பூட்டியது எது? அவர் நிலத்தில் விளைந்த அறுவடை. இறைவன் தனக்கு கொடுத்த நிலம் என்ற இயற்கை கொடை. அந்நிலத்தில் தங்கள் வியர்வையையும் இரத்தத்தையும் சிந்தி உழைத்த ஏழை மக்கள் ஆகிய அடிப்படை உண்மைகள் இணைந்ததால் இந்த செல்வனின் இல்லம் அறுவடை பொருட்களால் நிறைந்தது. வீட்டில் குவிக்கப்பட்ட விளைபொருட்கள் மட்டுமே செல்வனின் கண்களையும் கருத்தையும் நிறைத்தனவே தவிர அந்த அறுவடையின் அடிப்படை உண்மைகள் அவர் கண்களில் படவில்லை, எண்ணத்தில் தோன்றவில்லை. அன்பு இதயங்களே, அறுவடை பொருட்களான அந்த தானியங்கள் செல்வனின் வீடு வந்து சேர்ந்த காட்சியை சிறிது கற்பனை செய்து பார்ப்போம். அந்த தானிய மூட்டைகளை தங்கள் முதுகில் சுமந்து வந்து வீடு சேர்த்த தொழிலாளிகள் மீண்டும் நிமிர்ந்து செல்லவும் வலுவின்றி திரும்பி இருக்கக்கூடும். செல்வனின் களஞ்சியங்களை நிரப்பிய அவர்கள் தங்கள் வயிற்றை நிரப்ப முடியாமல் பட்டினியில் மயங்கி விழுந்திருக்கக்கூடும். இந்த ஊழியர்களின் ஊர்வலம் தன் கண்முன் நடந்ததை கண்டும் காண மறுத்த செல்வன் அவர்கள் கொண்டு வந்து சேர்த்த பொருட்களை, அதாவது தானியங்களை மட்டுமே பார்க்கின்றார். குவித்து வைத்துள்ள தானியங்களை பகிர்ந்து தருவதற்கு மறுத்து அவற்றை இன்னும் பதுக்கி வைப்பதற்கு தன் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டுவதற்கு திட்டமிடுகின்றார். அன்புள்ளங்களே, மனித உழைப்பில் விளைந்த தானியங்கள் மனிதர்களை விட அதிக மதிப்பு பெறுகின்றன என்பதை இந்த உவமை வழியை நான் உணர்ந்தபோது, 3 முன் நான் வாசித்த ஒரு சில தலைப்புச் செய்திகள் என் மனதில் முள்ளென கீறின. இதோ அந்த தலைப்புச் செய்திகள்.
உத்தரப்பிரதேசத்தில் குழந்தைகளுக்கு சேர வேண்டிய உணவை நாய்கள் சாப்பிடுகின்றன. உத்தரப்பிரதேசத்தைப் போல மகாராஷ்டிராவிலும் உணவு தானியங்கள் அழுகி கிடக்கின்றன. உச்சநீதிமன்ற உத்தரவு. உணவு தானியங்களில் ஒன்று கூட இனி வீணாகக் கூடாது.
அன்புள்ளங்களே, இந்த செய்திகளை நான் வாசித்த போது இன்றைய நமது நற்செய்தியில் கூறப்பட்டுள்ள அறிவற்ற செல்வன் செய்த அதே தவற்றை இந்திய நாடும் நாம் அனைவரும் சேர்ந்து செய்கிறோமா என்ற கேள்வி எழுந்தது.
உணவு தானியங்களில் ஒன்று கூட வீணாகக் கூடாது. உங்களால் இந்த தானியங்களை சேமித்து வைக்க முடியவில்லை என்றால் ஏழைகளுக்காவது அவற்றை கொடுங்கள்
என்று 2010 July 27 அன்று உச்சநீதிமன்றம் ஓர் ஆணையை பிறப்பித்தது. யாருக்கு இந்த ஆணை? ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படும் இந்திய அரசின் உணவு நிறுவனத்திற்கு இந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டது. ஏன் இந்த ஆணை? உணவு நிறுவனத்திற்கு சொந்தமான தானிய கிடங்குகளில் 30 லட்சம் டன், மீண்டும் சொல்கின்றேன், 30 லட்சம் டன் தானியங்கள் அழுகிக் கொண்டிருந்தன. சேமிக்கும் வசதிகள் இல்லை என்று கூறி இந்திய உணவு நிறுவனம் தானிய மூட்டைகளை மண் தரைகளில் மழையில் அடுக்கி வைத்ததால் அவை அழுகிக் கொண்டிருந்தன. அன்புள்ளங்களே, இந்த செய்திகளை தனித்து பார்க்கும்போது இவற்றின் விபரீதம் நமக்கு சரியாக புரியாது. ஆனால் இவற்றை இந்தியாவில் நிலவும் இன்னும் சில உண்மைகளோடு சேர்த்து பார்க்கும்போது முழுமையான விபரீதம் புலப்படும். 2009 கணக்குப்படி இந்தியாவில் ஒவ்வொரு நாளும், மீண்டும் சொல்கின்றேன், ஒவ்வொரு நாளும் 6000 குழந்தைகள் உணவின்றி பட்டினியால் இறந்தனர் என்று ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கூறப்பட்டுள்ளது. இந்தியாவில் பல்வேறு காரணங்களால் தினமும் இறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை இன்னும் பல 1000 இருக்கலாம். ஆனால் உணவு இல்லை என்ற ஒரே காரணத்திற்காக இறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை மட்டும் 6000. சேர்த்து வைக்க இடமில்லாமல் மழையில் குவிக்கப்பட்டு அழுகிக் கொண்டிருக்கும் 30 லட்சம் டன் தானியங்கள் ஒருபுறம், பசியால் உணவில்லாமல் ஒவ்வொரு நாளும் இறக்கும் குழந்தைகள் மட்டும் 6000 என்ற அதிர்ச்சி தகவல் மறுபுறம்.
வாழ்வு என்பது பகிர்வாகும், வாழ்வு சொன்னது இயேசுவாகும். வாழ்வில் பகிர்வை வழியாய் கொண்டால் வாழும் உலகு வளமாயாகும். வாழ்க என்றும் பகிர்வின் கொள்கையே.
அன்பு இதயங்களே, 2001 இந்தியாவில் நடந்த மற்றொரு துயரமான நிகழ்வை சிந்திப்போம். அந்த ஆண்டு இந்தியாவின் உணவு கிடங்குகளில் 9 கோடி டன் தானியம் முடங்கிக் கிடந்தது. 9 கோடி டன் என்பது எவ்வளவு தானியம்? இதை இப்படி புரிந்து கொள்ள முயல்வோம். இந்த உணவை கொண்டு 20 லட்சம் பேருக்கு 2 ஆண்டுகள் நாம் உணவு கொடுக்க முடியும். அவ்வளவு உணவு அது. இந்த அளவுக்கு அரிசியும் கோதுமையும் நமது கிடங்குகளில் குவிந்திருந்த அதே 2001 ஒரிசாவின் காசிப்பூர் பகுதியில் 1000 பேர் பட்டினியால் இறந்தனர். இந்த கொடூரத்தை பற்றி அப்போதைய பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசிய போது,
நம் நாட்டில் தேவைக்கு அதிகமாக உணவை உற்பத்தி செய்கின்றோம், ஆனால் உற்பத்தி செய்யப்படும் உணவு மக்களை சென்று சேர்வதில்லை. இதற்கு காரணம் நம்மிடம் உள்ள தவறான பகிர்வு முறையே
என்று கூறினார். உற்பத்தியில் குறைவில்லை, ஆனால் பகிர்வதில்தான் பல குறைகள் என்று நாட்டின் பிரதமரே சொல்லிவிட்டார். அன்பு நெஞ்சங்களே, நாட்டின் பிரதமர் நம்மிடம் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டிய பின் நாம் ஏதும் கற்றுக்கொண்டோமா? உணவு தானியங்களில் ஒன்று கூட இனி வீணாகக் கூடாது, ஏழைகளுக்காவது அவற்றை கொடுங்கள் என்று 2010 உச்சநீதிமன்றம் அளித்த ஆணைக்கு பின்னராகிலும் நாம் விழிப்படைந்துள்ளோமா என்று கேட்டால் இன்னும் இல்லை என்றுதான் வேதனையோடு சொல்ல வேண்டும். இந்த ஆண்டு வெளிவந்த ஒரு செய்தியில், ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் 50,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள உணவு வீணாக்கப்படுகின்றது என்று வாசித்தோம். இந்த செய்தி அன்பர்களே நமது அறுவடை திருநாளான பொங்கலுக்கு முன்னர் January 11 வந்தது என்பது நமது வேதனையை கூட்டுகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் அறுவடை திருநாளன்று தேவையான அளவு தானியங்கள் அறுவடை செய்யப்படுவது நிச்சயம். ஆனால் அந்த தானியங்கள் தேவையானவர்கள் வயிற்று பசியை தீர்க்கிறதா என்று கேட்டால் நிச்சயம் இல்லை என்று சொல்லலாம்.
வாழ்வில் பகிர்வை வழியாய் கொண்டால் வாழும் உலகு வளமாயாகும். வாழ்க என்றும் பகிர்வின் கொள்கையே.
அன்புள்ளங்களே, 3 ஆண்டுகளுக்கு முன்னர் உச்சநீதிமன்றம் உணவு நிறுவனத்திற்கு அளித்த அந்த ஆணையை மீண்டும் ஒருமுறை ஆழமாக சிந்திப்போம்.
உணவு தானியங்களில் ஒன்று கூட வீணாகக் கூடாது. உங்களால் இந்த தானியங்களை சேமித்து வைக்க முடியவில்லை என்றால் ஏழைகளுக்காவது அவற்றை கொடுங்கள்
என்று உச்சநீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்பை, உத்தரவை கேட்டு மனதில் ஆத்திரமும் வேதனையும் அதிகமானது. ஒரு நாட்டின் உச்சநீதிமன்றமே நீதியை தலைகீழாக புரட்டிப்போடும் ஒரு முயற்சி இது. சேமித்து வைக்க முடியவில்லை என்றால் ஏழைகளுக்காவது கொடுங்கள் என்று ஒரு நாட்டின் நீதிமன்றம் கூறும்போது அது சேமிப்புக்கு முதலிடம் தருவதை காண முடிகின்றது. சேர்த்து வைக்க, குவித்து வைக்க, பதுக்கி வைக்க உங்களுக்கு திறன் இல்லையா? இருக்கவே இருக்கிறார்கள் ஏழைகள். அவர்களுக்காவது அதை தூக்கி போடுங்கள் என்ற பாணியில் ஒரு நாட்டின் உச்ச நீதிமன்றம் பேசுவதை எவ்விதம் நீதி என்று அழைப்பது? இந்த பாணியில் தானே இயேசு கூறிய அந்த ஓமையில் வந்த அறிவற்ற செல்வனும் குவித்து வைப்பதற்கு முதலிடம் தந்தார். இதற்கு மாறாக உச்ச நீதிமன்றம் பின்வருமாறு கூறியிருந்தால் அதை நாம் ஒரு நீதிமன்றம் என்று அழைக்க முடியும்.
நாட்டில் இத்தனை கோடி மக்கள் உணவின்றி வாடும் போது உங்கள் தானிய கிடங்குகளில் அளவுக்கு அதிகமாக நீங்கள் தானியங்களை குவித்து வைப்பது தவறு. அதை முதலில் ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுங்கள்
என்று நமது நீதிமன்றங்கள் எப்போது சொல்ல போகின்றன? அன்பு இதயங்களே, உச்ச நீதிமன்றங்களை, உணவு நிறுவனங்களை குற்றம் கூற நீண்டிருக்கும் நமது சுட்டு விரல்களை நம் பக்கம் திருப்புவோம். நம் ஒவ்வொருவரிடமும் ஆழமாக வேரூன்றி புறையோடி போயிருக்கும் பேராசைகளை தேவைக்கும் அதிகமாக சேர்த்து வைக்கும் போக்கை பற்றி சிந்திக்க இன்று நமக்கு நல்லதொரு வாய்ப்பு தரப்பட்டுள்ளது. இன்றைய நற்செய்தியில் நாம் சந்திக்கும் அந்த அறிவற்ற செல்வன் நமக்கு இந்த வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கின்றார். ஏர்னஸ்ட் ஹெமிங்வே என்பவர் நொபெல் பரிசு பெற்ற ஒரு பெரும் எழுத்தாளர். அவரிடம் தனித்துவமிக்கதொரு பழக்கம் இருந்தது. ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு தினத்தன்று அவரிடம் உள்ள மிக விலை உயர்ந்த அரிய பொருட்களை அவர் பிறருக்கு பரிசாக தருவாராம். இதை பற்றி நண்பர்கள் அவரிடம் கேட்டபோது ஹெமிங்வே அவர்கள்,
இவற்றை என்னால் பிறருக்கு கொடுக்க முடியும் என்றால் இவற்றுக்கு நான் சொந்தக்காரன். இவற்றை என்னால் கொடுக்க முடியாமல் சேர்த்து வைத்தால் இவற்றுக்கு நான் அடிமை
என்று பதில் சொன்னாராம். அன்புள்ளங்களே, தன் சொத்துக்கு அடிமையாகி அறிவற்று போன செல்வன் ஓமையை சொன்ன இயேசு நம் ஒவ்வொருவருக்கும் தரும் எச்சரிக்கையோடு நமது ஞாயிறு சிந்தனையை நிறைவு செய்வோம்.
எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது.
இருந்த நிலை நின்று இல்லாமையாகும், முகிலும் பகிர்வாகும். இறைமை நிலைத்த மனிதம் பழக்கும் இயக்கம் பகிர்வாகும். வாழ்வு என்பது பகிர்வாகும், வாழ்ந்து சொன்னது இயேசுவாகும். வாழ்வில் பகிர்வை வழியாய் கொண்டால் வாழும் உலகு வளமையாகும். வாழ்க என்றும் பகிர்வின் கொள்கையே இறையே வருக. பகிர்வாய்
ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.